இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். கிறித்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த நன்னாள். அது ஒரு நல்ல பொன்னாள். நான் போய் உங்களுக்கு ஒரு வேறொரு தேற்ற வாழனை அனுப்புவேன் என்று ப்ரோமிஸ் பண்ண ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்வாறே சென்று பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற சத்திய ஆவியாகி தேற்ற வாழ என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கார். நம்மோடு வாழ, நமக்குள்ளே வாழ, நம்மை வழிநடத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த நாளை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. தேவ சித்தமும் ஆண்டவர் நோக்கமும் நம்மத்திலே நிறைவேறுவதாக. போன ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரம் யுகேல இருக்கிற இங்கிலாந்தில் இருக்கிற நம்முடைய கிளை சபை எங்களுடைய 4வது ஆண்டு நிறைவு விழாவை அவர்கள் கொண்டாடினார்கள். தேவ ஆவியானவர் கிருபியாய் அவர்களை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஊழியங்கள் வளர்ந்து வருகிறது. வாக்கு பண்ணினேன், உங்களுக்காக செபிக்கிற ஒரு கூட்டம், ஒரு சபை இங்கே இருக்கிறது. உங்களுடைய முகத்தை காணாவிட்டாலும் உங்களுக்காக அவர்கள் மன்றாடுகிறார்கள் சொல்லி அவர் அப்படியே அந்த போன பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். அப்பொழுது நாம் வாசித்த வேத பகுதிக்குள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் The book of Acts, chapter 2. 1-11 1-11 நாம் இப்பொழுது வாசி கேட்போம். வாசி.
பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தில் கீழிருக்கிற சகல கோத்திரத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாதையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. இதப்படி பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தியரும் மெசபொத்தியாமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா ஈத்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூதமாக்கத்தனவரும் அமைந்தவர்களும் கிரேட்டரும் அரபியருமாகிய நம்முடைய பாதகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள்.
இந்த இன்றைக்கு பரிசுத்த ஆவியுடைய நாள். பரிசுத்த ஆவியை குறித்து பேசுறதா இருந்தால் பல மணி நேரங்கள் அல்ல, பல நாட்கள் தேவை. இந்த பெந்தகோஸ்தே அன்று இன்று எப்படி இதை சுருக்கி பேசுறது என்பதுதான் என்னுடைய போராட்டம். எப்படியாவது எனக்குள்ளே இருக்கிறவைகளை நான் உங்களோடு பேசிடலாம் சொல்லி தேவனுக்குள் நான் நிச்சயத்திருக்கிறேன், வாசிக்கிறேன், சபிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்ட வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 70 nations, அதாவது கிட்டத்தட்ட 17 இனங்கள் அல்லது ஜாதிகள் அல்லது கோத்திரங்கள் அந்த இடத்துல கூடி வந்திருக்கார். இந்த பெந்தெகோஸ்தே நாள் அன்று பரிசுத்த ஆவியானவர் மேல்விட்ட அறையிலே காத்திருந்த வாக்குத்தத்தத்துக்கு காத்திருந்த 120 பேர் மேலும் ஒருவர் தப்பாமல் எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, சடுதியான ஒரு முழக்கம், திடீரென்று ஒரு முழக்கம், அவர்கள் கூடியிருந்து அந்த மேல் விட்டாரே அசையத்தக்கதா. அந்த வேளையிலே விசிபிளா பார்க்கத்தக்க விதமாக பரிசுத்த ஆவியானவர் பிரிந்திருக்கும் நாவுகள் வடிவமாக அவர்கள் எல்லோர் மேலும் இறங்கி வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரிந்திருக்கும் நாவுகள் என்று இங்கே சொல்லப்படும் பொழுது அது பேச்சு தன்மையை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த 17 விதமான இனங்கள் குழுமி கூடி வந்து இவர்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறார்கள். என்ன செய்கிறார் அவர்கள் என்ன செய்தார்களாம், பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்ட போது, நான் சொல்றது நல்லா கவனிங்க ரைட், பரிசுத்த ஆவினாலே அவர்கள் நிரப்பப்பட்ட போது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, தேவ மகத்துவங்களை பேசினார்கள் என்று. அப்ப தேவ ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்வான், தேவ ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்வான், தேவ மகத்துவங்களை பேசுறவனாக இருப்பான். 11 வசனம் அப்படித்தான் சொல்றது இல்லையா, அவர்கள் எல்லோரும் தேவ மகத்துவங்களை பேச கேட்டார். அப்ப நாமும் பரிசுத்த ஆவியால நிரம்பும் போது அல்லது நிரப்பப்படும் போது என்ன நடக்கிறது, நாம் வாய் திறந்து மனம் திறந்து மகிழ்ந்து புகழ்ந்து தேவனை நாம் பாடி கொண்டாடுகிறோம். தேவ மகத்துவங்களை சொல்லி சொல்லி சொல்லி, கர்த்தாவே நீ ராஜரிகம் பண்ணுகிறேன், ஆண்டவரே நீ சர்வ வல்லவர், தேவ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆண்டவரே நீர் மகத்துவமானவர், தேவ நீர் மகிமையானவர் என்று அவருடைய மகத்துவங்களை சொல்லி 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 வாயார மகிழ்ந்து புகழ்ந்து நாம் கொண்டாடுகிறோம். காரணம் என்ன தெரியுமா, இது ஒரு அடையாளம், நாம் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். There are somebody, they don't like to worship the Lord with an open heart. ஆனால் நம்ம ஒரு சிலர் நம் மனம் திறந்து நம்முடைய இதயம் திறந்து தேவாதி தேவனை மகிழ்ந்து புகழ்ந்து கொண்டாட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நாம் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படவில்லை. So if you truly filled with the Holy Spirit, நீங்க உண்மையாக தேவ ஆவியால நிரப்பப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், நான் அடிச்சு சொல்லுவேனுங்க, நீங்க சும்மா இருக்க முடியாது. தேவ சமூகத்தில் தேவாதி தேவனுக்கு முன்பாக நீங்க சும்மா நிக்க முடியாது. நான் ஒன்று கேட்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறது சத்தியம். நான் ஒன்று கேட்கிறேன், ஆண்டவர் இயேசுவை ஒருவேளை இன்றைக்கு நாம் முகமுகமாய் இந்த இடத்திலே முகமுகமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்தால் பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க, நாம் என்ன செய்வோம் யோசிப்பார், கைகட்டி வாய் பொத்தி பேசாம நிப்போம். அவரை கண்ட உடனே ஒருவேளை நாம் அவருடைய மாமிச கண்களால் அவரை கண்டுவிட்டால், நம்முடைய கண்கள் அகல விரிந்து நம்முடைய வாய்கள் திறந்து நம்மை அறியாமல் ஏதோ சில வார்த்தைகளை அவரை குறித்து சொல்ல நாம் முயற்சிப்போம் இல்லையா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஜனங்கள் அவர்களை அந்த 120 பேரையும் உற்று பார்த்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம், அவர்கள் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு வாய்களை திறந்து மனம் திறந்து தேவாதி தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி 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 புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். இதை பார்த்தபோது இங்கே கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன நினைத்தார்களாம், அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் மதுபானம் பண்ணி வெறி கொண்டவர்கள் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டார்களாம். எனக்கு அறிமானவர்களே, ஒரு பக்கத்தில் அல்லது ஒரு விதத்தில் ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷியும் மதுபானம் குடித்தவன் போல இருப்பான். பாருங்க, அவர்களுடைய அந்த சுத்தி நின்றவர்களுடைய கண்களின் காட்சிக்கு அந்த 120 குடித்தவர்கள் போல மதுவான பண்ணவர்கள் போல விரித்தவர்கள் போல காட்சி. அப்படி என்றால் என்ன, அந்த 120 பேரும் சும்மா இருக்கல, அந்த 120 பேயும் வாயும் மூடி இருக்கல, அவர்கள் மனதார தங்கள் வாய்களை திறந்து மனம் திறந்து எப்படியோ தேவாதி தேவனை அவருடைய மகத்துவங்களை சொல்லி புகழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ ஆவியாலே நிரப்பப்பட்டவர்கள்,
தேவாதி தேவனை மகிழ்ந்து புகழ்ந்து பாடவும் அவருடைய மகத்துவங்களை சொல்லவும் விரும்புவார்கள். அது நமக்குள்ளே இருந்து ஊறும், அது ஊற்றெடுக்கும். ஆண்டவரே, நான் உண்மை ஆராதிக்கிறேன். என் தேவாதி தேவனே, உண்மை நான் தொழுது கொள்கிறேன். நீர் எனக்கு செய்த நன்மைகள் ஏறாள் உண்மையே தான் நான் வாழ்கிறேன். எனக்காக மறித்து உயிர்த்தீரே ஆண்டவரே, நான் உண்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி நம்முடைய கரங்களை உயர்த்தி, நம்முடைய இருதயத்தையும் நேராக அவருக்கு உயர்த்தி நாம் அவரை பாடுவோம், கொண்டாடும். This is the seeker. நமக்கு தேவை பரிசுத்த ஆவியுடைய வல்லம். இப்ப படிங்க 1:8 அப்போஸ்தலர் 1:8 இன்றைக்கு அதுதான் நம்முடைய கீவேர்ட். 1:8 எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1:8 படி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது
நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும்
யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, when the Holy Spirit come upon you, you shall receive power. இங்கே பலம் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு சரியான அர்த்தம் டைனமோ, பவர் ப்ரொடியூசிங். அதை மூல மொழியிலே கிரேக்க மொழியிலே டுனாமிஸ் என்று சொல்லப்படுது. பவர் ப்ரொடியூஸ் பண்றது, மேக் பண்றது, வல்லமை தயாரிக்கிறது. ஆவியானவருக்குள்ளே வல்லமை இருக்கிறது. அவர் வல்லமையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலம் அடைந்து என்ன நடக்குமா? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னவா இருப்பீர்களாம்? எனக்கு சாட்சியலா இருப்பேன். You will be my witness. நீங்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தை பெறும் பொழுது எனக்கு சாட்சியலா இருப்பேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட கீவேர்ட் அதான். ஆனாலும் அதுக்கு முன்பாக சுருக்கமாக நான் சில காரியங்களை நான் சொல்ல போறேன். முடிந்தவங்க நீங்க நோட் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படின்னு கெசட் எடுத்தவங்க எடுத்துக்கொள்ளுங்க. இல்லையே நான் இதை சுருக்கம் அடிக்கப்படியால வேகமாக சில காரியங்களை சொல்லி போய் பிற்பாடு 1:8 குறித்து நாம் பார்த்து, நாம் எல்லாரும் பரிசுத்தாவ நிரப்புதலுக்காக ஜபித்து புது எண்ணெயினால அபிஷேகம், சங்கீதக்காரன் சொன்னது போல நான் புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படும். வி நீட் அ ஃப்ரெஷ் அனாயிண்டிங். நமக்கு இன்றைக்கு அவசர தேவையும் உடனடி தேவையும் பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதல் என்பதை நாம் உணர்ந்து ஆவியுடைய புதுப்பித்தலுக்காக ஏங்கி ஆவியுடைய அபிஷேகத்தையும் அவருடைய நிரப்புதலையும் பெற்று புதிய மனுஷர்களாய் புது பலத்தோடு நாம் எல்லோரும் இன்றைக்கு வீடு போக வேண்டும் என்றே ஆண்டவரிடத்தில் நான் செபித்து காத்திருந்து வந்திருக்கேன். கர்த்தர் இப்படி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ரைட். இப்ப என்ன கவனிங்க, 1:8 நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பலமடைந்து எருசலேமிலும் யூரியாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். இதை உங்க மனதில் வைத்திருங்க. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் குறித்து சில காரியங்களை நான் சுருக்கமாக நான் சொல்ல போறேன். என்ன கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர். He is a person. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆனவர். இன்னைக்கு சிலர் ஆவி என்று சொல்லும் பொழுது சிலர் என்ன நினைக்கிறார்கள், ஆவி ஒரு சக்தி அல்லது சடப்பொருள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆவியானவர் ஒரு ஆற்றலோ அல்லது ஒரு அனுபவமோ ஒரு சக்தியோ ஒரு சடப்பொருளோ அல்ல. பரிசுத்த ஆவியானவர் பிதாவை போலவும் குமாரனாகிய இயேசுவை போலவும் அவரும் ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சிருஷ்டிப்பிலும் ஆவியானவர் பங்கு பெற்றிருக்கிறார். நாம் ஆதியாகமத்தில் நாம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி சிருஷ்டிப்பிலே ஆவியானவரை நாம் பார்க்கிறோம். அப்படியே வேதம் முழுவதும் நீங்கள் டிராவல் பண்ணுவீங்களா இருந்தால், வேதம் முழுவதும் நீங்கள் பிரயாணப்பட்டு வருவீர்களா இருந்தால், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆங்காங்கே பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் தெளிவாக பார்க்கக்கூடியதாக, படிக்கக்கூடியதாக, கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு வரும்பொழுது 7 சபைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடிதம் எழுதும் பொழுது ஒரு வார்த்தையை 7 சபைகளுக்கும் குறிப்பாக கருத்தாக பயன்படுத்தி இருக்கதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வார்த்தை என்றால், எல்லாவற்றையும் சொல்லி கடைசியாக சொல்லுவார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன கவனிங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் சபையிலே பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நமக்கு கேட்கக்கூடிய காதுகள் வேணும் பாருங்க, நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படணும் பாருங்க, நாம் சுவித்தன உள்ளவர்களாக இருந்திட கூடாது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்கணும்னு சொல்லி யாருக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுது? சபையில இருக்கிற மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சபையில இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பின வார்த்தை என்ன தெரியுமா? ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்கணும். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை ஆவியானவர் நமக்கு சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சபையிலே தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பும் போது, நமக்கு கேட்கிற செவிகளை கத்த நம்முடைய இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணுவாரா இருந்தால், நான் அறிந்து சொல்வேன், நமக்குள்ள ஒரு எழுப்புதலை தேவ ஆவியானவர் ஆரம்பித்து விட்டார் என்பது மறைக்க முடியாததும் மறுக்க முடியாத உண்மை ஆக இருக்கும். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். இவருடைய ஆற்றலை குறித்து ஒரு 10 ஒரு 11 காரியம் சீக்கிரமாக சொல்லிட்டு போறேன். குறிக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனவர்கள் கசெட் வாங்கி பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வேகமாக போறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆராய்ந்து அறிகிறார். 1 கொரிந்தியர் 2:10 பார்ப்புகளா இருந்தால், நம்மை ஆராய்ந்து அறிகிறார் பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுறது. ரெவலேஷன் 2:7 அப்போஸ்தலர் 8:29-10:7 பார்ப்பேன், ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் திருவுளம் பற்றினார், ஆவியானவர் பேசினார், ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஒரு சக்தி பேசாதுங்க, ஒரு சடப்பொருள் பேச முடியாது. அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு இன்னொரு பேர் நாம் வைக்கக்கூடிய இருக்குமா இருந்தால், அது அப்போஸ்தல நடவடிக்கைகளை ஆவியானவரின் நடவடிக்கைகள் என்று சொல்லியும் நாம் அழைக்கலாம். என கருமானவர்களே, ஒரு சக்தி பேச முடியாது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் திருவுளம் பற்றின, நான் அவர்களை அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து அனுப்பி விடுவீர்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிழ்ந்தார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஊழியங்களுக்கு அழைக்கிறவராக இருக்கிறார். கலாத்தியர் 4:6 பார்த்தால் அதை பார்த்து, அது மட்டுமல்ல, யோவான் 15:26 பார்த்து சொன்னால் அவர் சாட்சி சொல்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரோமர் 8:26 நாம் பார்ப்போம்னால் அவர் மத்தியஸ்தம் செய்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் 14:26 பார்த்தீங்க சொன்னால் அவர் போதனை செய்கிறார், டீச் பண்றார், போதிக்கிறார். சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் போதனை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, ரோமர் 8:14 பார்த்தீங்க சொன்னால் தேவ ஆவியானவர் தேவ ஜனங்களை வழி நடத்துகிறார், நடத்தி செல்கிறார். நமக்கு in which way we have to go, நாம் எந்த வழியில போக வேணும், எப்படியாய் போக வேண்டும். நெருக்கங்கள், கஷ்டங்கள், கடுமையான சூழ்நிலைகள் வரும்போது, சிற்சில சம்பவங்கள், சிற்சில நேரங்களில் நாம் எந்த வழி போறதுன்னு தெரியாமல் ஒரு யங்ஸ்டர் நிக்கிறது போல சில நேரங்களில் நாம் கஷ்டப்படுறோம். ஆனால் ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ ஆவியானோடு இணைந்து இசைந்து நடக்கிறவர்களாக இருப்பீங்களா இருந்தால், அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு சரியான வழிநடத்தல் தருவார், சரியான டைரக்ஷனை தருவார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, ஊழியக்காரர்களை அனுப்புகிறார் பரிசுத்த ஆவியானவர். சபைகளிலே, கூடுகைகளிலே ஊழியங்களுக்கு ஆட்களை தெரிவு செய்து அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 13:2 அப்போஸ்தலர் 20:8 நாம் அப்படியாய் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நாம் தேவ சித்தமில்லாமல் போகக்கூடாத இடங்களுக்கு போகாதபடி தடை செய்கிறவராகவும் இருக்கிறார். அனுப்புகிறார் ஊழியங்களுக்கு, சபைகளிலே, கூடுகைகளிலே ஊழியர்களை தெரிவு செய்து ஊழியங்களுக்கு அனுப்புகிற அதே ஆவியானவர் தேவ சித்தம் இல்லாத இடங்களுக்கு தேவ ஊழியக்காரர்களும் தேவ மக்களும் போகாதபடிக்கு தடை செய்கிறவராகவும் இருக்கிறார். அப்படியாய் அப்போஸ்தலனாய பவுலுடைய ஊழியத்தில் கூட நாம் அதை பார்க்கக்கூடியதா இருக்குது. அவனுடைய நாமத்துக்கு உண்டாகட்டும். அதை நீங்கள் அப்போஸ்தலர் 16:6-7 பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அவர் செபிக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 8:26 நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்காக ஜெபிக்கிறது கொடுத்துரும் இல்லையே, எனக்காக மண்டாடு ஒருவரும் இல்லையண்டி, நீங்க யாரும் நினைப்பிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு நச்செய்தி சொல்றேன் சத்தியத்தின்படி, உங்களுக்காக உங்களுக்காக ஐயா உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உண்டு என்பதை நீ மறந்துடாத. அது மட்டுமல்ல, He will comfort us. யோவான் அதாவது பரிசுத்த ஆவியான் நம்மை தேற்றுகிறார். யோவான் 16:7 நாம் பார்க்கும்போது தேற்றரவாளன், வேறொரு தேற்றரவாளன், another comforter. He will comfort us. திடீரென ஏற்படுகிற சில கடினமான காரியங்கள் சூழ்நிலைகள் நம்முடைய இருதயத்தை உடைக்கிறது போல இருக்கு. சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக திடீரென இலங்கையிலிருந்து வருகிற ஒரு செய்தி, ஒரு டெலிபோன் கால் நம்முடைய உள்ளத்தை சுக்கு நூறு ஆக்குறது போல இருக்கலாம். நான் சொல்றது கேளுங்க, நம்மை சுத்தி பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும், நம்மை சூழ பல பிரச்சனைகள் இருந்தாலும், நம்மை தேற்றுவதற்காகவே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நம்மை தேற்றுகிற ஆவியானம், பரிசுத்த ஆவியானம் நம்மை தேற்றுகிறார். கம்பெட் 1000 பேர் நம்மை 1000 வார்த்தைகள் சொல்லலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தின் வெடிப்புகள் எல்லாம் பொருத்தக்கூடிய வல்லமை உள்ள கீழியாத்தின் நல்ல பிசின் தைலம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இணையாதவர்களை இணைத்து ஒட்டாதவர்களை ஒட்ட வைக்கிற நல்ல ஆவியானவர். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குறார். சரி, இப்ப என்ன கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் கிட்டத்தட்ட 7 காரியங்களுக்கு உருவகப்படுத்தப்படுகிறார், அல்லது பரிசுத்த ஆவியானவர் 7 காரியங்களுக்கு ஒப்பிடப்படுகிறார். நம்பர் 1, முதலாவது ஆவியானவர் காற்றுக்கு அடையாளமாக இருக்கார். காற்று அவரு அப்போஸ்தலனுடைய வாசித்தோம் இல்லையா, 2 அதிகாரம், அப்போஸ்தலன் பலத்த திடீரென சடுதியாக பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு முழக்கம். ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறார் நம்பர் 1. 2, ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறார். தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறார். யோவான் 7:37-39 வரைக்கும் பாப்பன் சொன்னால், எண்ணத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். யோவான் 4 சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்னார், உடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்றார். ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய்க்கு ஒப்பிடப்படுகிறார். எண்ணெய்க்கு ஒப்பிடப்படுகிறார். இதை குறித்து விவரமாக பேசலாம். 25 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன 10 கன்னிகள் உண்மை நாம் எல்லாருக்கும் தெரியுமே. 10 கன்னிகள், இந்த 10 கன்னிகளும் ஆண்டவர் இயேசுடைய வருகையை விசுவாசித்தவர்கள். என்ன விசுவாசம், ஆண்டவர் இயேசு திரும்ப வருவார் என்று 10 கன்னிகளும் விசுவாசித்தார். 10 கன்னிகளும் சபையில் இருந்தார். ஒருவேளை அவர்கள் 10 பேர் ஊழியம் செய்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் தே வேர் இன் தி சர்ச், அவர்கள் சபையில் இருந்திருக்கார், ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டிருக்கார், இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார், அவர் திரும்பி வருவார் என்று விசுவாசித்திருக்கார். 10 பேரும் சபையிலே ஒரே லெவல்ல காணப்பட்டிருக்கிறார்கள். யாருடைய கண்களுக்கு? சபையில் இருந்த மக்களுடைய கண்களுக்கு. ஒருவேளை சபையில் இருந்த போதுகுடைய கண்களுக்கு 10 பேரும் ஆவிக்குரியவர்கள் போல காட்சி அளித்தார். 10 பேரும் ஆவிக்குரியவர்கள் போல தோற்றம் அளித்தார். ஆனால் வித்தியாசம் எங்கே விளங்கினது? அவர் மணவாளன் வந்த போதோ வித்தியாசம் விளங்கினது. என்ன, 5 பேர் எண்ணெயை எடுத்துக்கொண்டார்கள், மிகுதி 5 இடத்திலும் விளக்கு இருந்தது, ஆனால் விளக்குக்கு தேவையான எண்ணெய் இருக்கல, எண்ணெய் இருக்கல. என்ன, எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட முடியாது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் பரலோகம் செல்ல முடியாது. இன்னும் பல காரியங்களை நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க 10 பேரும் ஆண்டவரோட வருகைக்கு காத்திருந்து 5 பேர் கடைசி நேரத்தில் விடப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சரியாக அறியவில்லை, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படவில்லை. ஒருவேளை அவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், ஐயா பக்தி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார், சபைக்கு வந்திருக்கார், சத்தியத்தை கேட்டிருக்கார், ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கார், ஒருவேளை ஆராதித்திருக்கலாம், பாட்டு பாடு. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை அறிந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரிசுத்தாவியாக எண்ணெயினால நிரப்பப்படாதபடியால் வித்தியாசம் விளங்கினது. ஆண்டவர் இயேசு வரும்போது ஆயத்தமாயிருந்த 5 கன்னிகள் ஆவியானவரை பெற்று ஆவியான நிரப்பப்பட்டு ஆயத்தமாயிருந்த 5 கன்னிகள் மாத்திரம் ஆண்டவர் இயேசுவோடு கூட சென்றார்கள். மிகுந்த 5 கன்னிகளும் கைவிடப்பட்டார்கள். அது இருக்க பெரிய ஒரு கஷ்டமான காரியம் என்னவென்றால், இயேசு சொல்றாரு அவர்களை பார்த்து, நான் உங்களை அறியேன் என்றார். எனக்கு அந்த வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ செய்யுமா போல இருக்கும் எனக்கு. நான் உங்களை அறியேன் என்றார். காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ப்ரோமிஸ் பண்ண பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படாமல் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரோடு வாழுகிற ஒரு அனுபவம் இல்லாதபடியால் அவர் வரும்போது கைவிடப்பட்டார். சம்டைம் வி கேனாட் ஃபைண்ட் அவுட் த பீப்புள் ஹூ ஆர் இன் தி சர்ச். உண்மையிலே அது கடினமா தான் இருக்கு, நமக்கு கடினமாக இருக்கு. ஆனால் அவருக்கோ கலைகளை அறுத்துவிட ஆயத்தம். ஆனா எஜமா சொன்னார், நோ 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 நோ, தட் இஸ் நோட் யோர் ஒர்க், தட் இஸ் நோட் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. வளரட்டு வளரட்டு. பயிரோடு கலைகளும் கூடத்தான் வளரும். நமக்கு சில நேரத்தில் அந்த கலைகளை பிடிங்கிட போகணும் போல தோணும். ஆனால் எஜமா சொன்னார், நோ நோ நோ, அது உன்னுடைய வேலை அல்ல. கலைகளை பயிரிலிருந்து அல்லது கோதுமை மணிகளிலிருந்து பதர்களை கலைகளை பிரித்தெடுக்கிற வேலை அவருடைய, அவருடைய தூதர்களை அனுப்புவார். எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். Whoever led by the Holy Spirit, யார் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளப்பா. எனக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி கணக்கு தெரிஞ்சிருக்கலாம், 4 பாட்டு பாடலாம், அல்லது 4 தோறும் ஆண்டவர் இயேசு என்ற நாமத்தை சொல்லியிருக்கலாம். அதை சொல்ல வரேன், நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்று ஆண்டவரோடு அனுதினம் வாழின் வாழ்ந்து ஆவியானவன் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை 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 என்று தேவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். நாம் யாரோடு வாழுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரோடு வாழுகிறோம்? சிலர் பாவத்தோடு வாழுகிறார், சிலர் பிசாசோடு வாழ்கிறார். ஐ டெல் யூ வெரி ஃப்ராங்க்லி, அநேகர் வீட்டிலே வாசற்படியிலே பாவம் படுத்திருக்குதான் அவருடைய கண்களுக்கு தெரியல. ஆவுதான் உள்ளே பிரச்சனை. நல்ல ஆடைகளை போட்டு ஒய்யாரமாக வெளியிட அழகாக காட்சி கொடுக்கிறோம், நடந்து போகிறோம், பார்த்தால் பார்வைக்கு இவர்களை இருந்தால் இவர்களை போலவோ இருக்கணும் என்று சமூகம் சொல்றது, சமுதாயம் சொல்றதான உள்ளேயோ பாவம் வாசற்படியில படுத்துக்கிற பல ஆயிரங்களை நாம் சேர்த்து வைத்தன்ன பாவம் உள்ள படுத்திருக்குது. முடிவு என்ன? முடிவு என்ன? இவைகளை குறித்து சிந்திக்கிறோம் ஐயா, இவைகளை குறித்து கேட்கிறோம் ஐயா. என்னை குறித்து கேள்விப்பட அறியப்பட்டு கர்த்தருடைய புயம் யாருக்கு வழிபட்டது? என் ஏசாயா 53:1 சொல்லப்படுது. எனக்கு அருமையான இன்றைக்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் பாரு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னை கூப்பிடப்படுகிறார். அது மட்டுமில்ல, நாலாவது ஆவியானவர் புறாவுக்கு ஒப்பிடப்படுகிறார். ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் போது உங்களுக்கு தெரியவில்ல, ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இறங்கி வந்தார். அப்ப ஆண்டவர் ஏற்கனவே யோவான் ஸ்நானனுக்கு சொல்லி இருந்தார், எவர் மேல் ஆவியானவர் வந்து இறங்குகிறாரோ அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் கொடுப்பார். நல்லா சொல்ல நான் சொல்றது கவனிங்க, இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது பரிசுத்த ஆவியானவர் நாள் பெறுகிற ஞானஸ்தானத்தை குறிக்கும். ஒன்று தண்ணீர் ஞானஸ்தானம், மற்றது ஆவியானவனாலே ஆவியானவரால் பெறுகிற ஞானஸ்தானம். தண்ணீர் ஞானஸ்தானம் ஒரு தேவ ஊழியக்காரன் உங்களுக்கு தரலாம், ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நாம் பெற வேண்டிய ஞானஸ்தானம் ஒரு மனுஷனாலே தர முடியாது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த ஞானஸ்தானத்தை தர முடியும். ஆனால் ஒரு நச்சது என்ன தெரியுமா, அது ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நமக்கு பரிசுத்தாவுடைய ஞானஸ்தானத்தை தருவார். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், எபேசு பட்டணத்தில் இயேசுவை அறிந்த ஒரு கூட்டம் இருந்தது. அப்ப பவுல் அங்க வந்து கேட்கிறார், நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அப்ப அவர் சொல்றார்கள், எங்க நாங்க பரிசுத்த ஆவி உண்டு கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படியா? அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய ஆவியை உங்களுக்கு தருவேன் சொல்லி அவங்க எல்லாருமே பவுல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க. பரிசுத்த ஆவியானவர் நாம் ஞானஸ்தானம் பெறுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தர முடியும். இப்ப படிங்க யோவான் 1:33 ஒரு வசனத்தை படி, 1:33 யோவான் 1:33
நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல்
வர்றதை காண்பாயோ
அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுத்தவர்.
அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும். இன்னும் பார்க்க போறீங்க, 4 சுவிசேஷத்திலும் இந்த வார்த்தை இருக்குது. மத்தேயு 3:11
மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். உனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமத்துவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்.
சார், இதே வசனத்தை நீங்க Mark 1:8, Luke 3:16 இதுலயும் பார்க்கலாம். இதே வசனம், இயேசு கிறிஸ்து தான் நம்மை பரிசுத்த ஆவியினால நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்க குழுமி இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சத்தியத்தின்படி சொல்லுறேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பின்படி, எனக்கு ஆண்டவர் வேலையின்படி சபைக்கு கூடிய எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டு ஆவியானவர் நிரப்பப்பட்டு ஒரு ஆயத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அவர் வரும்போது நாம் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லது ஒருபடி அவருடைய வருகைக்கு முன்பு நம்முடைய கண்களை மூடினால் நாம் அவரிடத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இதுதான் நடக்க போறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் நமக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்க. ஒரு மனுஷன் தர முடியாது, ஆனால் மனுஷனை சொன்னால், பொதுவாக இந்த கோர்ட்டில் இருந்து வருகிற சில முக்கியமான கடிதங்களை நீங்க பாருன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கீழே அவங்க ஸ்டாம்ப் பண்ணி ஸ்டாம்ப் ஒட்டி பிராங்க் பண்ணுவாங்க. அதாவது அதை உடைக்கல, அது அப்ரூவல் பண்ணப்பட்டது, எவராலும் அதை உடைக்கல. சோ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற முத்திரை பரிசுத்த ஆவியானவர் லெட்டர் எழுதி போட்டு அட்ரஸ் ஒட்டி போட்டு என்ன செய்யறோம், அப்பதான் அது போய்ச்சேர உன் இடத்துக்கு போய் சேர அதிகாரத்தில். அதே போல நாம் பரலோகத்துக்கு போக வேண்டிய பயணிகள் அல்லது பரலோகத்துக்கு போக வேண்டிய பரிசுத்தவான்கள் என்று இந்த பூமியிலே நாம் இருக்கும் போதே நமக்கும் ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன முத்திரை என்றால் அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அக்னிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அப்போ சில 2:12-29 சொன்னால் அக்னிக்கு ஆவியானவர் ஒப்பிடப்பட்டிருக்கிறார். நாம் வாசித்த அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே அவர் அக்னி மயமான நாவுகளாக இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அக்னிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அக்னி எல்லாவற்றையும் சுட்டரிக்கும் சக்தி படைத்தது, நெருப்பு. அதே போல பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிற கழிம்புகள், இந்த கோல்டு தெரிந்தான உங்களுக்கு கோல்டு, அதை 24 கரட் அதை கோல்ட் ஆக்குறதுக்கு அதை எங்க போடுவாங்கன்னா அக்னியில நெருப்புல போடும். அதுதான் அது எத்தனை கரட் என்பதை, அதை கழிம்பு எல்லாத்தையும் நீக்கி அதை 24 கரட்டுக்கு கொண்டு வர்றது. அந்த சக்தி அந்த அக்னிக்கு இருக்குது பாரு. இதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கழிம்புகள், பாவங்கள், பரிசுத்த குலைச்சல்கள், அலங்கோலங்கள், அவலட்சணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை புடமிடுகிற ஆள்தான் பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள வாசமாக இன்னைக்கு சில விசுவாசிகளுக்கு இது தெரியல, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். இது ஆவியானவருடைய ஆலயம் என்று கொரிந்தியில் நாம் படிக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? வாசமா. இதை வச்சு சில பேர் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் படம் பார்க்கறது பாவம். எனக்கு தெரியும் இப்ப சில பேர் இதயத்தில் இடிக்குவா போல இருக்கு. நான் என்ன செய்ய, நான் சொல்ற பதில் என்னவென்றா, உங்களுக்குள்ள யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்ப நாம் என்ன சொல்றோம்? பரிசுத்த ஆவியானவரே இப்ப வந்திருக்கு புது, இப்ப எல்லாம் என்னென்ன படம் வருது உங்களுக்கு தெரியும் இல்ல? எங்க அது எங்க எங்க எடுக்கலாம், எப்படி என்ன கொடுத்து எதை எடுக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்ப நாம் என்ன சொல்ல போறோம்? பரிசுத்தாதானவரே, நல்ல ஒரு புது படம் வந்திருக்குது, நான் உட்கார்ந்து பார்க்க போறேன், நீயும் எனக்குள்ள இருந்து நீயும் பாருங்க. அது அதுல என்னென்ன டான்ஸுகள், என்னென்ன விதத்துல, என்னென்ன கோணத்துல, என்னென்ன வடிவத்துல, என்னென்ன ரூபத்துல எல்லாம் வருதுன்றதெல்லாம் நானும் பார்த்து ரசிக்கிறேன், நீங்களும் உள்ளே இருந்து பாருங்க. இது எப்படி இருக்கு, நீ என்ன சொல்ல போறீங்க சொல்ல? அது பரவாயில்ல, என்ன சொல்றோம்? அது கொஞ்ச நேரம் ஆவியானவர் உங்களுக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுது, மீட்பின் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத. அவர் ஒரு நபர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியமா! கர்த்தரே ஆவியானவர், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்றார். இப்ப நாம் அவரை துக்கப்படுத்தாமல் பாதுகாக்க முடியும், நம்முடைய கடமை அல்லவா? நான் உன்னை கேட்கிறேன், இப்ப என்ன காணி, யார் நித்திரது உங்க இப்ப என்ன காணி, உங்களுக்கு மிக நெருக்கமான மிக அன்பான ஒரு நபர் எடுத்துக்கொள்ளு. ஹலோ, உங்களுக்கு மிகவும் அன்பான ஒரு நபரை நீங்க என்ன செய்வீங்க? துக்கப்படுத்திடக்கூடாது. இப்படி சொன்னா அவர் மனம் நொந்து போவார், இப்படி செஞ்சா அவர் துக்கப்படுவார். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. ஏ, நாம் அவரை நேசிக்கிறோம். மட்டுமல்ல, அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்கும், அதையெல்லாம் செய்வோம், செய்ய முயற்சி. இப்ப சொல்லுங்க, நாம் பரிசுத்த ஆவியான தேவனை நாம் நானும் படம் பார்க்கிறேன், நீங்க சில நேரம் நாம அங்க பாட்டு பாடக நீங்க இவங்க எல்லாம் தங்களை மெய் மறந்து அவங்க டான்ஸ் ஆட இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க பாரு. ஆவியானவரை உள்ள வச்சுக்கொண்டு ஊத்த பாச பாச பேசுமா. என் மகன் சொன்ன ஊத்த பாச ஜெபம் பண்ண, ஊத்த பாச பேசக்கூடாதாண்டு ஜெபம் பண்ணுவான். அதை கேட்டு கேட்டு எனக்கும் அந்த டயலாக் வருது. பேசக்கூடாத வார்த்தைகள், ஆவியானவர் துக்கப்படுத்துற வார்த்தைகளை, ஆவியானவர் உள்ள வச்சுக்கொண்டு அப்படிப்பட்ட வார்த்தை, அருவறுப்பான வார்த்தைகளை, அலங்கோலமான வார்த்தைகளை நாம் பேசுவது நியாயமா? ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துறது இல்லையா? இதை பாருங்க. இன்னைக்கு நாம என்னதான் செய்தாலும் நமக்குள்ள ஒரு உணர்த்தது இல்லையே தெரியுமா? நாலு ஆராதனைக்கு தொடர்ந்து வராட்டாலும் நமக்குள்ள ஒரு ஒரு உணர்த்துதல் இல்லை. நாலு நாளைக்கு ஜெபிக்காம இருந்தாலும் நமக்குள்ள ஒரு போராட்டம் இல்லை. ஒரு வாரமாக வேதத்தை புரட்டாம இருந்தாலும் நமக்குள்ள ஒரு உந்துதலும் இல்லை. பாவம் செய்தால் அதனால எனக்குள்ள ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்கும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஹலோ சொல்றேன் கேளுங்க. காரணம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட நபருக்குள்ள நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இல்லை. ஓஹோ, ஒருவேளை நீங்க உள்ள சொல்றீங்களோ, நீங்க சொல்லுங்க. ஆனா நான் எனக்குள்ள பரிசுத்தாவே இருக்கிறேன் அப்படியே நீங்க சொல்லுங்க வச்சுக்கணும். இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். 10:37 யோவான்ல இயேசு சொன்னார், என் ஆடுகள் மை ஷீப் வில் ஹியர் மை வாய்ஸ். அவைகள் ஆண்டவருடைய ஆடுகள் உலகத்தின் சத்தத்துக்கு செவியை அடைத்து, சினிமா சத்தத்துக்கு செவியை அடைத்து, அசுத்த காரியங்களுக்கு செவியை மூடி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் விரிவாய் திறப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஆண்டவருடைய ஆடுகள். டெடிகேட் பண்ணாங்க வாழ்க்கை, அவர்கள் டெடிகேட் பண்ணியிருக்க ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவது உமக்கா என்று அவர்கள் அர்ப்பணம் செய்திருக்கார். ஆவியானவர் அக்னிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கார். கடைசியாக ஏழாவது, ஆவியானவர் அச்சாரம். எபேசியர் 1:16. இந்த அச்சாரம் என்ற தமிழ் வார்த்தைக்கு எனக்கு சரியான அர்த்தம் தெரியல. இங்கிலீஷ் டிரான்ஸ் எடுத்து பார்த்தேன், அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவியானவர் என்னும் அச்சாரம் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? டிபோசிட் பண்ற. நமக்கு தான் டிபோசிட் பண்றது குறித்து நல்லா தெரியுமே. அச்சாரமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க, ஏற்கனவே நமக்குள்ள ஆண்டவர் முதலீடு செய்திருக்க, அதுதான் பரிசுத்தாவது. என கரிமானவர்களே, இப்ப நான் என்னுடைய ஏறத்தாழ பிரசங்கத்தை கடைசி பதிவு போறேன். ரைட், அதான் சொன்னதெல்லாம் முக்கியம். இனிமே சொல்ல போறதும் அதை விட முக்கியம். இப்ப ஒன்று எட்ட படிங்க, படிச்சது திரும்ப படிங்க.
வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதாய முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார்.
இப்ப எல்லாரும் உங்க பைபிள் திறவுங்க பிளீஸ், ஓபன். இப் யூ ஹேவ் பைபிள் இன் யூர் ஹேண்ட் பிளீஸ் ஓபன் தட். 1:8 எல்லா அடிங்க. 1:8 பிளீஸ் ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட் அண்ட் ஓபன் யுவர் மவுத் ஆல்சோ. எல்லாம் எடுத்துறீங்களா? சரி, இப்ப எல்லாருமே சேர்ந்து வாசிங்க, எல்லாருமே சேர்ந்து படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து யூதேயாவிலும்
சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார்.
யார் சொன்னது? யார் சொன்னது? யாருக்கு சாட்சியாக இருப்பீர்கள்? எனக்கு சாட்சி, நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்று எஸ்ஐ மூலமாக ஆண்டவர் சொன்னார்களே. அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவுக்கு ஜீவிய சாட்சிகள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவேதான் ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் எழுதப்பட்ட நிருபங்களைப் போல இருக்கிறோம். You may come inside. You can open everything in my life. Ulle vandu eda vaalkile nee praveshithu eda vaalkile edaiyum nee tatti paakala. I am open to anything. Naan eludapatta oru nirupam neengal vaasikkala. ஒவ்வொரு கிறிஸ்தவனும், தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எழுதப்பட்ட ஒரு நிருபத்தை போல மற்றவர்கள் நம்மை வாசிக்கிறார்கள். ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம், மற்றவர்கள் நம்மை வாசிக்கிறார்கள். இப்ப என்ன கவனிங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது என்ன நடக்குமா?
பலம்.
இந்த பலம் எதற்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியோட பலம் எதற்கு தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து யூதியாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரும். ஸ்டில் ஆண்டவர் எதை ஒழுங்காக தான் சேர்ப்பார். எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமி கடைசி. இவன் கவனி பரிசுத்த ஆவியின் பலம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவ ஜனமே, நாம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவுடைய பலம் வேணுப்பார். யூ நீட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். யூ நீட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உனக்கும் எனக்கும் பரிசுத்தாவுடைய வல்லமை தேவை, பரிசுத்தாவுடைய பலம் தேவை, தேவை, தேவை. இப்ப என்ன கவனம், இந்த பரிசுத்தாவுடைய பலம் தான் நம்மை இயேசுவுக்கு சாட்சிகளாக நிறுத்தது பார். இப்ப என்ன கவனம், பரிசுத்த ஆவியாவுடைய பலம் இல்லாமல் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியோட பலம் நம்மை நிரப்பும் போது, when we fill with the Holy Spirit, when we fill with the power of the Holy Spirit, we can be a witness of Jesus Christ. This is the secret. இவனை கவனி, இன்னைக்கு இயேசுவை நாம் அறிந்தோம், ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்தோம், ஏன் நாம தள்ளாடுறோம் தெரியுமா? ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாய் நம்மால வாழ முடியல. பற்பல இடங்களில் தடுமாறுகிறோம், தடம் புரளுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? என்ன கவனி, காரணம் என்ன தெரியுமா? நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை சரியாக பெற்றுக்கொள்ள. சிலர் ஆண்டவர் இயேசுக்கு சாட்சியாக வாழ்றாங்க, சத்தியத்தின்படி வாழ்கிறாங்க. ஆனா சிலரால் ஆண்டவர் இயேசுக்கு இன்றைக்கும் ஒரு உறுதியான சாட்சியாய் வாழ முடியல். காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவேதான் அவ்வப்போது உலகத்தோடு ஒத்து போகிறார். ஆகவேதான் அவ்வப்போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொள்கிறார். ஆகவேதான் அவ்வப்போது அவவிசுவாசிகளுடைய அசுத்தமான காரியங்களிலே பங்கெடுக்கிறார்கள், பங்காளிகளாக மாற்றுகிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை சரிவர இன்னும் பெற்றுக் கொள்ளவில்லை. I challenge you people, நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன். Listen to me. I know what I preach. நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், நான் உங்களுக்கு சத்தியத்தின் படி சொல்றேன். நீங்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நிரப்பப்பட்ட பின்பாடு நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ முடியும் என்று நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன். ஏனால் இன்றைக்கு நாம் நம்முடைய சொந்த பலத்திலே, நாம் நம்முடைய சொந்த முயற்சியிலே, சிற்சில வேலைகளிலே ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாய் நாம் வாழ விரும்புகிறோம், முயற்சிக்கிறோம். முயற்சி எடுத்தாலும் சில பேரை நாம் தடுமாறுகிறோம், தள்ளாடுகிறோம், தவறி கீழ்படுகிறோம். காரணம் என்ன? நம்முடைய சுய பலத்திலே, நம்முடைய சுய முயற்சியிலே, நம்முடைய மாமிச பலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ முடியாது. நாம் சுய முயற்சியினால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. நமக்குள்ளே ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது, நம்முடைய இரத்தத்திலே ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது. நாம் பாவியாகவே பிறந்திருக்கிறோம். நாம் பாவியாக பிறந்திருக்கிற படியால் தான் நாம் பாவம் செய்கிறோம். நாம் பிறப்பிலே பாவியாக இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்றது பார். நாம் எல்லாருக்கும் ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது. இதை நீங்கள் ரோமர் 7 அதிகாரத்திலே நீங்க வீட்டு போய் வாசித்து பார். ரோமர் 7 அதிகாரம் முழுவதும் அந்த பாவ பிரமாணம், எனக்குள்ளே போராடுகிற வேறொரு பிரமாணம், பாவ பிரமாணம் உண்டென்று நான் காண்கிறேன். இந்த பாவ பிரமாணத்தை அடக்கி ஒடுக்கி தேவ சாயலை எனக்குள்ளே வெளிப்படுத்த தேவ ஆவியானவர் எனக்கு தேவை, தேவை, தேவை. 7 அதிகாரத்திலே பாவ பிரமாணத்தை குறிப்பிடுகிற பரிசுத்த பவுல் 8 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியுடைய பாவத்தை மேற்கொண்டு ஜெயங்கொள்கிற ஒரு வாழ்க்கையை அங்கே அவர் இப்ப எழுதுறதையும் நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டுடைய நாமத்துக்கு மயமுடைய நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மனுஷரித்து யார் என்னை உறுதியாக்கொண்டு நம்முடைய கத்தராய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கத்தராய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கே பவுல் குறிப்பிடுறார். எனக்கு அருமையானவர்களே, நமக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கு. சில நேரங்களில் நமக்கு தெரியும் குறிப்பிட்ட சில காரியம் பாவம் அல்ல, ஆனா தெரிந்தும் நாம் அதை செய்கிறோம். செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் செய்கிறோம். பாவம் என்று தெரியும், அந்த அறிவு இருக்குது, ஆனால் செய்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் தளம், பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லை. தான் ரட்சிக்கப்பட்ட நாளில் எனக்கு இப்படியான சொல்லிதர் ஒருத்தர் இருக்கல். ஆனா ஆண்டவருடைய வேதத்தை நான் படித்த போது கண்டுபிடிச்சிருக்கேன், நம்ம முயற்சினால் பாவங்கள் இருந்து விடுதலையாக முடியாது. ஆகவே நமக்கு அசாதாரண வல்லமை வேண்டும். பாவத்தை மேற்கொள்ளவும் பாவத்தை தோற்கடிக்கவும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழவும் எனக்கு பரிசுத்தாவுடைய பலம் தேவை என்பதை நான் உணர்ந்தேன். ஆகவே குறிப்பிட்ட சில காரியங்களுக்காக அடிக்கடி நான் ஆண்டவருடைய பாதத்தில் போய் உபவாசத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவரிடத்தில் பாதத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கிருபையாக அந்த காரியங்களிலே ஒரு பலத்தையும் விடுதலையும் தந்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனம், நாம் எல்லோருக்குள்ளும் ஒரு பாவ பிரமாணம். எனக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. பாவம் பரிசுத்த ஆவியான, பரிசு உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியான செய்யாது என்று நமக்கு சொல்லுகிறார். மட்டுமல்ல பாவம் செய்யாமல் இருக்க நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களிலே பரிசுத்தானோரும் மிஞ்சியும் மீறையும் நாம் பாவம் செய்கிறோம். இப்ப என்ன கவனி, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவனும் பாவம் செய்யறதுக்கு இடம் இருக்கு. நான் சொன்னேன்ல, பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டவனும் பாவம், ஆனால் பரிசுத்த ஆவியான நிரப்பப்பட்டவனும் பாவ சூழ்நிலைகளை விட்டு விலகிறவனாக இருக்கும். நான் பரிசுத்தாவை நிரப்பப்பட்டிருக்கேன், ஆவை எந்த இடத்திலும் போவேன், எப்படியும் இருப்பேன், எங்கும் நான் இருப்பேன். அப்படிதான் நம்ம முரட்டுத்தனமா போயிடக்கூடா. பாரு, யூஸ் யுவர் மைண்ட், யூ ஹேவ் டு யூஸ் யுவர் சென்ஸ். நாம் கொஞ்சம் சிந்திக்கிறவளாக இருக்கு. நமக்கு ஆண்டவர் நமக்கு சிந்திக்கிற ஆற்றலை கிருபியாய் தந்திருக்க. நான் பரிசுத்தாவை நிரம்பிருக்க, உனக்கு தெரியும் சிம்சோன் அவன் செஞ்சிருக்கிற சாதனைகளை படிச்சா நமக்கு புல்லறிக்கும். 100 நதிகளை பிடிச்சிருக்கானே தனியா பாருங்க, எப்படி பிடிச்சானோ தெரியாது. நான் யோசித்து யோசித்து பார்த்து சிரிப்பேரு. 300 நரியை தேடி பிடிச்சு நரிய நான் வீட்டுக்கு அனுப்பி காடு என்னன்னு பிடிச்சா 300 நதிகளை பிடிச்சு சோடி சோடியா வாழை கட்டி அதுல பந்தத்தை கட்டி பரிசுத்த வேளாண்மையில விட்டுருக்கான். பயங்கரமான காரியங்களை சாதித்த ஒரு பராக்கிரமசாலி. He was a mighty man in the Old Testament. பராக்கிரம நிறைந்தவன், ஆண்டவருக்கென்று நசரே விரதம் இருந்த பரிசுத்தவானுங்க. பரிசுத்தவான், பரிசுத்த ஆவியை பெற்ற பராக்கிரமசாலி. ஆனா நிக்கக்கூடாத இடத்துல நின்று தலை சாய்க்க கூடாத இடத்துல சாய்த்து, இதை குறித்து பொருள் நாளைக்கு நான் பேச, தலை சாய்க்க கூடாத இடத்துல சாய்த்து தனக்குள்ள இருந்த ஆவியின் வல்லமையை இழந்து போன. ஆவியானவர் தன்னை விட்டு நீங்கினதை அவள் உணராதிருந்தான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவன் பாவத்தில் மயங்கி இருந்திருக்கான் பார். என்னையே பாருதான் என கருவார் அவர். நாம் பாவத்தை மேற்கொள்றதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் பலம் வேணும். உனக்குள்ளே எனக்குள்ளே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் நாம் வாழ்கிற உயிரோடு இருக்கு. 80 வயதில் இருக்கிற நபருக்குள்ளும் இந்த போராட்டங்கள் இருக்குமுங்க. அது வித்தியாசமாக இருக்கு. 80 வயது வந்தாலும் அவருக்குள்ள இருக்கிற பொருள் ஆசை போவார், பணம் ஆசை போவார், வயசு போகும், ஆனா ஆசை போவார். ஆயுசு முடிஞ்சா பிறகுதான் நான் ஆசை போகும் நினைக்கிறேன். சோ நமக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கு. இந்த பாவ பிரமாணத்தை நாம் மேற்கொள்ள, அதை முறியடிக்க நமக்கு தேவை பரிசுத்த ஆவியுடைய பலம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ற கேளுங்க, உலகத்துல எத்தனையோ விதமான போராட்டங்கள் உண்டு. உலகத்துல பல வடிவங்களில பல கோணங்களில பல போராட்டங்கள் உண்டு. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற போராட்டம் நாம் அறிந்து கொள்ளும். அது என்ன போராட்டம் தெரியுமா? பாவத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையிலான போராட்டம். இப்ப பாவம் நம்மை மேற்கொள்ள போகுதா, பரிசுத்த ஆவி நம்மை நடத்த போறாரா? நாம் தான் டிசைட் பண்ணணும். சொல்ற கேளுங்க, உள்ளே தோற்று போனவர் வெளியேயும் தோற்று போன. இந்த பாவம் நமக்குள்ளே இருக்கிற பாவ போராட்டத்தில் பரிசுத்தாவுடைய பலத்தில் நாம் ஜெயம் எடுக்காவிட்டால் நாம் பாவத்துக்கு அடிமையாயிரும். பரிசுத்தாவுங்கிறதுல வரும்பொழுது நீங்கள் பலம் அடைந்து, எதற்கு பலம்? ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வது. பாவத்தை வறுத்து ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழத்தான் 1:8 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. இப்ப நான் முடிக்க போறேன், முடிக்கிறது சொல்லி முடிக்கிறேன். இப்ப பலம், டுனாமிஸ் பவர், we need the power of the Holy Spirit to be a witness of Christ in this world. என்ன கவனி, எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரும் என்னவருப்பீர்கள்? சாட்சியா இருக்கும். இதுல ரெண்டு காரியம் நான் சொன்ன கவனிங்க, நாம் சாட்சியாய் வாழவும் பரிசுத்தாவுடைய பலம் வேண்டும், நாம் சாட்சி சொல்லவும் பரிசுத்தாவுடைய பலம் வேண்டும். கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ நமக்கு பரிசுத்தாவுடைய பலம் வேண்டும், கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லவும் நமக்கு பரிசுத்தாவுடைய பலம் வேண்டும். இன்னைக்கு சிலர் பரிசுத்தமா வாழுவாங்க, நீதியா வாழுவாங்க, சிவம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சோதனம் பண்ணுவாங்க, ஆனா வெளியில மற்றவர்களுக்கு தைரியமாக இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்ல உள்ள பலம். இயேசு எப்படி சொல்லிட்டா அவர் என்ன நினைப்பானோ, இயேசு எப்படி சொல்லிட்டா இவன் என்ன நினைப்பானோ, இயேசு எப்படி சொல்லிட்டா நம்மோடு இருக்கிற அன்பை உறவு ஐக்கியத்தை உடைச்சிருவானோ. சோ சொல்ற கேளுங்க, பரிசுத்த ஆவுடைய பலத்தை நாம் பெற்றுவிட்டாலும் நாம் தைரியமாய் மற்றவருக்கு சாட்சி சொல்ல. அப்போ சொல்ற ஏழாம் நடிவெடுத்து ஏழாவது அதிகாரம் 6-7 அதிகாரங்களை பார்த்து சொன்னால் அங்கு ஒரு மனிதனை குறித்து அவருடைய பேச தேவை. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது அவன் பரிசுத்த ஆவின நிரப்பப்பட்டுதான் சொல்லப்பட்டது. யாரு சேவான்? பந்தி விசாரிப்புகார். பந்தி விசாரிக்கிறோம், பந்தி விசாரிக்க சாப்பாடு காரியங்களை குறித்து சபையில விசாரிக்கிற விசாரித்த. ஆனா அவனும் எப்படிப்பட்டவனா இருந்தா தெரியுமா? பரிசுத்த ஆவினால நிறைந்தவனாக இருந்தான். நான் யோசித்து பார்த்தேன், ஆதி திருச்சபையில பந்தி விசாரிப்பு காரணம் கூட பரிசுத்தாவை நிறைந்தவனா இருந்திருக்கான் பாரு. ஐயா முன்னுக்கு நின்று ஊழியம் சேர வேண்டும் மாத்திரமல்ல, பந்தி விசாரிப்பு காரணம் கூட பரிசுத்தாவை நிரம்பி இருந்திருக்கான். அவர்களைத்தான் ஊழியத்துக்கு தெரிந்திருந்திருக்கார். ஆகவே ஊழியத்துக்கு, ஊழியத்தை நாம் செய்வதற்கு பிரதான தகுதிகளிலே ஒன்று சாட்சி, நம்பர் 2 பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும். இவரை குறித்து நாம் பார்க்கிறோம், பைபி சொல்லுது அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமல் போயிடுச்சு. யார் இந்த சேவா? பந்தி விசாரணை செய்யறோம். பந்தி விசாரணை செய்கிற ஸ்தேவான் பேசின வார்த்தைகளை, அவன் பேசின ஞானத்தை, அவன் எடுத்து சொன்ன எடுத்துக்காட்டுகளை, அவனுடைய வார்த்தைகளை எதிர்த்து நிற்கிறதற்கு, எதிர்த்து பேசுறதுக்கு அங்க இருந்த வேத பாரக பரிசேகர் படித்தவர்கள் எவராலும் கூடாமல் போயிட்டு சொன்னால் காரணம் என்ன? ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட மனிதனாக இருந்தான். வரும் இந்த வார்த்தை ஆவியால நிரம்பின மனுஷனுக்குள்ள இருந்து வரும் இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும் பாருங்க, அது வெள்ளம் போல பாய்ந்துட்டே இருக்கும், அது ஜனங்களுடைய இருதயங்களை ஊடுருவும் பாருங்க, உடைக்கும் பாருங்க. அவன் பேசின ஞானத்தை எடுத்து நிற்க முடியாம போனது சாதாரண பந்து விசாரிப்பு காரணம். அவன் இருந்த ரகசியம் என்ன? அவன் பரிசுத்த அவன் நிரப்பப்பட்டவனாக இருந்தபடியால் ஒருவனும் அவனை எதிர்த்து நிற்க முடியாமல் போயிட்டு. அது மட்டுமில்ல, அவன் 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 தேவனுடைய பரிசுத்தலத்துக்கும் தேவனுடைய வேத பிரமாணத்துக்கும் எதிராக அவன் தூஷண வார்த்தைகளை சொன்னான் சொல்லி அங்கு நின்று எல்லாரும் அவன் பொய்யாக குற்றங்களை சாட்டின போதும் அவன் தன்னுடைய நீதியை எடுத்து காட்டாமல் இல்லை இல்லை நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி எதிர்த்து பேசாமல் அப்படி அவன் இருந்ததுக்கும் மௌனமாக இருந்ததுக்கும் காரணம் பரிசுத்தாவுடைய பலமே அல்லாமல் வேறொன்று. அது மட்டுமல்ல, அவன் மேல் கல்லெறியும் போது அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவன் சாகிற அளவுக்கு ஸ்தேவான் முதல் ரத்த சாட்சியாக அவன் அப்போஸ்தலருக்கு முந்தி ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மரிக்கிறதுக்கு முதல் மரிக்கும் போது எல்லோரும் கல்லறியும் போதும் அவன் தன்னை துணிச்சலையும் தன் விசுவாசத்தையும் காத்துக்கொண்டதுக்கு பிரதான காரணம் பரிசுத்த ஆவியுடைய பலமும் பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதலுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லைங்க. இந்த 11 சீசர்களும் ஜோவான் தவிர 11 அப்போஸ்தலர்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவர் இயேசுக்கு சாட்சியாக ரத்த சாட்சியாக மறுத்ததன் ரகசியமும் அவர்கள் பரிசுத்தாவுடைய பலத்திலே பரிசுத்தாவுடைய வல்லமை பெற்றுக் கொண்டுதான் காரணம் என்று சத்தியத்தின்படி நான் சொல்றேன். Beloved, we need the power of the Holy Spirit. இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் அதற்கு ஈடு இல்லை, இணை இல்லை. அதை அனுபவித்துத்தான் புரியும், அதன் தேவையை புரிந்தவர்களுக்கு அது புரியும். தேவனோடு நடக்க தேவனோடு வாழ விரும்புகிறவர்களுக்கு தேவாவுடைய வல்லமை தேவாவுடைய பலம் எவ்வளவு முக்கியம் எவ்வளவு இன்றியமையாது என்பதை தெரிந்து கொள்வார். இப்படிப்பட்டவர்களை நாம் சிந்திக்காமல் இப்படிப்பட்டவர்களை நாம் பேசாமல் இப்படிப்பட்டவர்களை நாம் ஆண்டவரிடத்திலே வாஞ்சிக்காமல் இன்றைக்கு உலகத்திலே அற்ப சொற்ப காரியங்களுக்காகவும் அழிந்து போகிற காரியங்களுக்காகவும் அது இதுகளுக்காக நம்முடைய மனதை செலுத்தி சீர்கட்டி சீரழிந்து சிக்கிட்டு போனது எவ்வளவு பெரிய பரிதாபம். ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமா போகுது. பைபிள் சொல்லுது நம்முடைய வாழ்க்கை நிழல் போல போய்கிட்டே இருக்கு, நிழலுக்கு ஒப்பாக இருக்கு. திடீர் மரணங்கள் சாவு யாருக்கு தெரியும்? பைபிள் சொல்லுது காலங்கள் அவருடைய கரத்தை, உன்னுடைய காலம் உன்னுடைய கரத்தில் இல்லப்பா, உன்னுடைய காலமும் நேரமும் அவர் கரத்தை உன்னை சிருஷ்டித்த உன்னை உருவாக்கின தேவனுடைய கரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கின்றது உள்ளதன்படி நான் சொல்லட்டும். நாட்களை அவர் எண்ணுகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது. ஒவ்வொரு நாளும் போகிறது, நம்முடைய நாட்களை அவர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு எத்தனை பேர் தங்கள் நாட்களை தங்களுடைய காலங்களை ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்துகிறார்கள்? இன்றைக்கு எத்தனை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், வரங்கள் பெற்றிருக்கிறேன், வல்லமை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி வாயடிக்கிற இன்றைக்கு பலர் எத்தனை பேர் தங்களுடைய நாட்களையும் காலங்களையும் நேரத்தையும் ஆண்டவர் இயேசுவை அன்பு கூர்ந்து அவருக்காக பிரயோஜனப்படுத்துகிறார்கள், அவருக்காக செலவழிக்க என்பதை அவருடைய மனசாட்சி அறியும் பாருங்க. ஆண்டவர் அறிவார்ப்பார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்க 10 வருஷம், 12 வருஷம், 18 வருஷம், இட் இஸ் நோ ப்ராப்ளம், இட் இஸ் அப் டு யூ. அதுவல்ல ஆண்டவருடைய காரியம். நீ நானும் நீயும் எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை ஆண்டவருக்கு முக்கியமான காரியம் இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எப்படி வாழ்ந்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம், என்ன மாதிரி நடந்திருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு முக்கியம். இன்னும் சிலர் ஒரு காலத்தில் நான் பிரகாசித்தேன், ஒரு காலத்தில் ஊழியம் செய்தேன், ஒரு காலத்தில் ஜெபித்தேன், ஒரு காலத்தில் வேதம் வாசித்தேன், ஒரு காலத்தில் ஆண்டவன் அன்பான் அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்றைக்கு அப்படி இல்லை. ஆவதான் எபேசு சபை சொன்னா நீ ஆதையில கொண்டு வந்த அன்பை விட்டு விட்டா என்று உண்மையில எனக்கு ஒரு குறைவுண்டு, ஆகவே நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை கண்டு நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் கூட்டத்திலிருந்து விளக்கு தண்டை நான் அகட்டி போடுவேன், விலக்கி போடுவேன். இது எப்படி என்ன கருமையானவர்களே, I am going to finish it. But I don't like to finish it. We need the power of the Holy Spirit to be a witness of Christ in this world. பரிசுத்தாவுடைய பலம் இதற்கு சாட்சியாய் வாழ். இப்ப என்ன கவனி, எங்க சாட்சியாய் வாழ்வதற்கு? எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமி கடைசி வழி. எருசலேமிலிருந்து பூமிக்கு கடைசி வந்த பாயம் இல்ல, எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமி கடைசி. என்ன மாறுப்பீர்கள்? சாட்சியன. ஐயா, சாட்சியாய் வாழ்றவன் தானே சாட்சி சொல்ல முடியும். சாட்சியாய் வாழ்றவன் தானே ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல முடியும். இன்னைக்கு அநேக சாட்சியாய் வாழாமல் அவர்களும் சாட்சி சொல்றதில்லை. மாறாக அவர்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையால நாமும் வழியால ஆண்டவருடைய சாட்சியை சொல்ல முடியாம இருக்கு, சத்தியத்தை சொல்ல முடியாது. சில வீடுகளுக்கு போனா அவர் இவரில் அவர் அவர் அன்றைக்கு சேர்த்துக்கு வந்தாரு, அவர் இப்படி நடந்தாரு, இவர் இப்படி நடந்தாரு என்றெல்லாம் கதை விடுகிறார்கள். எவ்வளவு பரிதான். நம்மாலே ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படலாம். நமக்கு ஆண்டவரை குறித்த ஒரு பக்தி வாக்கம் இல்லையா? வேண்டாம். உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவ ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார். நீங்கள் அறிவீர்களா? இன்னைக்கு அநேகருக்கு அந்த அறிவு இல்லையே. என்ன அறிவு? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆண்டவரை குறித்த ஒரு வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிற அறிவில் ஆவிதான் சோம்பிகள் இருக்கும். பார், என்ன நடந்தாலும் எனக்கு என்ன ஜெபம் பண்ணீங்களா? பைபிள் வாசிக்கலாம். ஏன் சேவிச்சுக்கு போல? நமக்குள்ள என்ன ஆவியா இருக்கு? ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுல தலையை தொங்க போற, அப்படின்னு அர்த்தம் என்ன? எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது. அப்படின்னா நான் ஒரு சின்ன பண்ண சீக்கிரமே பரல ஒத்துப்போம். இந்த பூமியில நமக்கு இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, உபத்திரம் இருக்கு, பாடு இருக்கு. அப்படி தான் பிசாசு இல்லாம இருக்கு. நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவி சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. வேதம் தெளிப்படையா நமக்கு சொல்லுது. சில பேருக்கு சொன்னா போராட்டம் இல்லாத வாழ்க்கை வேணும், அதாவது யுத்தம் இல்லாத வெற்றி வேணும். இது எப்படி இருக்கு? வெற்றி என்ற ஒன்று வேணுமா இருந்தா யுத்தம் ஒன்று இருக்குதானே வேணும். வெற்றி என்ற ஒன்று வேணுமா இருந்தா போராட்டம் ஒன்று இருக்கு. போராட்டம் ஒன்று இல்லாமல் எங்கே வெற்றி இருக்கு? அவைதான் ஜெயம் கொள்றவன் எவனோ அவன் தான். நான் என் பிதாவின் வலது பாசத்தில் வீட்டுக்கு போல ஜெயம் கொள்றவன் அவனும் என் வலது பாசத்தில் வீட்டுக்கு பார்த்து ஆண்டவர் சொன்னார். வழிபட்டவர்கள் ஜெயங்கொள்ள சபையில் இருக்க தேவனுடைய பிள்ளைகள் அவதான் கடைசியாக பிரசங்கம் பண்ண இல்லையா? நாம் ஜெயங்கொள்ளும் பாவத்தையும் உலகத்தையும் பிசாசையும் ஜெயிக்காதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது தேவ பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. என கரிமானவர்களே, நம் சாட்சியலாய் வாழ, சாட்சி சொல்றவர்களாக. இப்ப என்ன கவனிங்க, நம்முடைய சாட்சி எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா? அதுதான் முக்கியம். எருசலேமில். இப்ப நான் அதுக்கு எடுத்துக்கொள்ற விளக்கம் தெரியுமா? இவன கவனி, இவன கவனி, என்ன கவனி, பிளீஸ் பே யூ அட்டென்ஷன். ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். என்ன கவனி, சாட்சி எனக்கு சாட்சியா இருக்கு. நம்மளுடைய சாட்சி எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா? எருசலேம். என்னை பொறுத்தவள் நான் கொடுக்கிற விளக்கம் தெரியுமா? நமக்கு எருசலேம். இப்ப நாம இயேசுக்கு சாட்சியா இருக்க எருசலேமுக்கு போறது. ஹலோ, எருசலேமில் இருந்த அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் சொன்ன எருசலேமில் ஆரம்பிங்க ஒரு சாட்சியம். இப்ப நாம் எங்க இருக்கிறோம்? இங்க இருக்கிறோம். இப்ப என்ன கவனி, இப்ப நம்முடைய சாட்சி எங்க முதல்ல ஆரம்பிக்கணும்? என்னுடைய உன்னுடைய சாட்சி முதலாவது உன் வீட்டில் ஆரம்பிக்கணும். சொத்துதா? ஹலோ, சில பேர் சொல்ல அடிச்சு சொல்லுங்க. ஹலோ, சாட்சி எங்க ஆரம்பிக்கணும் சொல்லுங்க. வீட்டில் முதலாவது எருசலேமில் ஆரம்பிக்கணும். சாட்சி முதல்ல வீட்டில் இருக்கும். நான் பேசணும்னா இந்த வைஃப் என்ன குடிச்சு நல்ல சாட்சி சொல்லாத எனக்கு எனக்கு இந்த புல்பிட்ட கேட்கிறேன். இந்த வைஃபை எனக்கு ஆயுதப்படுத்த ஆதாயப்படுத்த முடியாவிட்டால் ஏங்க இந்த ஊழியத்தை சொல்லுங்க. இப்ப நான் அவன் கேட்கிறேன், உங்களை குறித்து உங்களோட வீட்டுக்காரர் என்ன சாட்சி சொல்லுவார்? ஐயோ பாச கேட்டாரு, சமாளிக்கணும் இல்லையா? நம்ம குறிச்சு நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுக்கு தெரியாது. நான் உள்ளுக்கு எல்லாம் உள்ளுக்கு தான் நடக்கும், டாங் டிங் எல்லாம் உள்ளுக்கு நடக்கும். வெளியில போய்க்கல சிரிச்சுட்டே போ. அதுக்கு நமக்கு வந்து சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. We have trained ourselves. இது மற்றவங்களை ஏமாத்து, நம்ம நாம ஏமாத்து. நீதிமொழிகள் 15:3 சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும். ரட்சிக்கப்பட்டவன் வேணும் ரட்சிக்கப்படாத ஒண்ணு. அவருடைய கண்கள் நோக்கி பார்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டே. தம்பி தங்கச்சி அண்ணமாரு அக்காமாரு ஒருவனை நீ ரட்சிப்பிடத்தை பெற்றிருக்கலாம் அல்லது பெற்றுக் கொள்ளாம இருக்கலாம், ஆனா உன்னை பார்க்கிற ரெண்டு கண்கள் மறந்துடா. மனுஷனுடைய கண்கள் எப்பொழுதும் உன்னை பார்க்க, மனுஷனுடைய கண்களுக்கு உன்னை நீ மறைத்துக் கொள்ளலாம், ஆனா தேவாதி தேவனுடைய ரெண்டு கண்களுக்கு உன்னை மறைக்கவே முடியாது, மறைக்கவே முடியாது. இத்தனை வருஷம் நீ வாழ்ந்து நீ கடந்து வந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நீ செய்து வந்திருக்கிற காரியங்கள், உடைய மனதில் இருக்கிற நினைவுகள், உடைய நோக்கங்கள், வழிகள் சகலத்தையும் அறிந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவர் உண்டு. அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய சாட்சி எங்க ஆரம்பிக்கணும்? முதலாவது எருசலேம் என்ற வீட்டில் ஆரம்பிக்கும். உங்களுடைய மனைவி உங்களை குறித்து சாட்சி, எஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் அ மேன் ஆஃப் காட். பெரிய ஊழியக்கன், அதே நான் சொல்ல வரேன், அதை நான் சொல்ல வரேன். நம்மை குறித்து நம்முடைய வீட்டுக்காரர் என்ன சாட்சி சொல்றேன், உங்களை குறித்து உங்களுடைய மனைவி என்னுடைய கணவர் உண்மையாக ஒரு தேவனுடைய மனுஷன் என்று ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன் டியர் சிஸ்டர், அந்த பக்கமே சொல்லுங்க, இந்த பக்கம் வராதேன்னு என்னை நினைக்கூடாது, என்ன கருமான சொல்லு. உங்களை குறித்து உங்களுடைய கணவர் என்னுடைய மனைவி உண்மையாக ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சாட்சி சொல்ல முடியுமா? அவங்க வெளியில சொல்ல மாட்டேன், ஏன்னா நாம தான் பெட்ட ஹாஃப் ஆயிட்டு. யாரு? ஹஸ்பண்ட் வைஃப். எப்படி உள்நாட்டு காரியங்களை, உள்விட்டு பிரச்சனைகளை எப்படி பாச வெளியில சொல்றது என்ற இதயம் படுகிற வேதனை யாருக்கு புரியும்? அவர் ஒவ்வொரு ஒருவருக்கு தான் தெரியும் என்று அங்கலாய்க்கிற உள்ளங்கள் அநேகம் உண்டு. பாரு, நான் ஒரு ஊழியக்காரன் ஆயிருது, பல வருஷங்கள் பல காரியங்களை பார்த்தேன், பலவற்றை வெளியில சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எருசலேம் சாட்சியாரம் நீங்க உங்களுடைய மனைவியோடு பேசுற விதம், கதைக்கிற விதம் பொலைட்லியா இருக்குதா, மரியாதையா இருக்க? நான் இந்த வார்த்தைகளை பேசுறத மன்னிச்சு கொள்ளுங்க, ஆனா கண்டுபிடிக்கிறேன் போயிட்டுல பாடி போடி தகாத வார்த்தைகளை. ஐயோ பாஸ்டர், இன்றைக்கு பெந்தைக்கோத்து நாள், ஏன் இதையெல்லாம் பேசுகிறேன்? என்ன இதுதான் பேச வேண்டி இருக்குது? இதுக்குத்தான் தேவை நமக்கு பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இப்படிப்பட்ட காரியங்களை நாம முறியடிக்காமல் ஆவியானவன் சொன்னோடு நாம் நினைக்கிறோம், வரங்கள் வல்லமை என்று நாம் நினைக்கிறோம். எதுக்கு வல்லமை? வீட்டுல சாட்சியா இருக்க தெரியாத எனக்கு என்னத்துக்குங்க வல்லமை? யோசிங்க, சின்ன பிள்ளை கையில கத்தியை கொடுத்த மாதிரி இருக்கும். இவர்களை குறித்து சிந்திக்கிறோம். Try to adjust your dialect to talk with your wife. ஏன் தெரியுமா? இதுகளை இங்க நான் சொல்லாட்டா வெளியில பிளாட்ஃபார்ம் எல்லாம் சொல்லாது. அப்ப நீங்க சொல்லக்கூடாது, எங்க ஏதாவது மற்ற பக்கத்துல சொன்னாங்க. எனக்கு சொல்ல தேவையில்லை, எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு உள்ள இருக்கிறாரு. நீங்க எது இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுகளை கூட நான் கேட்டுட்டேன் போட்டு, ஆனா ஒரு நாள் எல்லாம் வெளியில வரும். சில பேருக்கு என்ன அடிச்சு அடிக்கிறா, அடிக்கிறா, என்ன அடிக்கிறா, என்ன அடிக்கிறா, உங்களை அடிக்க வேற யார் அடிக்கிறேன், வெளி நீக்க அடிச்சா எனக்கு திருப்பி அடிச்சு போடுற, ஏன் அடிக்கிற? பிள்ளைகளுக்கு என்ன அடிக்கிறோம் அவன் சரிப்படும். இப்ப அர்த்தம் என்ன? என்ன எனக்கு ஒன்றும் உரைக்க கூடாது, தடவிட்டே இருங்க, தடவிட்டே இருங்க. பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம் எங்க சுகமா இருக்கு? நான் எத்தனை ஊழியக்காரர் வந்து சிவமா இருப்பா சிவன்னா உள்ள சுகம் இல்லையே, எப்படி சுகம் வரும்? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஈச் அண்ட் அதர், கை நீட்டுறதும் கால் நீட்டுறதும் கண்ட கண்ட வார்த்தையால வெட்டி விழுத்துறதெல்லாம் சாட்சியா. ஒரு காலத்தில் அப்படி செஞ்சிருக்கலாம், ஒரு காலத்தில் கண்ணே மானே குயிலே கூன்னு சொல்லிட்டு, ஆனா இன்றைக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள், ஒரே வார்த்தை, சேம் பர்சன் சேம் பீப்புள், அதே ஆட்கள் அதே நபர். ஒரு காலத்துல நீதான் கண், நீதான் மூக்கு, நீதான் மான், நீதான் தேர்னா சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு அவங்களே பார்த்து என்னென்ன வார்த்தை தான் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, ஐயோ பாஸ்டர் ஒண்ணு தெரியாது அவங்களை பத்தி. அவங்களை பத்தி நமக்கு தெரியாது, தேவன் அறிவார் தானே. நீ நம்ம நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம நாம பாவம் செய்யாதபடி பார்த்துக்கொள்ளணும். ஒரு கிறிஸ்தவனுடைய சாட்சி பதில் அவட வீட்டில் நான் கேட்க, உங்க பிள்ளைகள் உங்களை குடிச்சு, இதை குடிச்சு நேரம் போச்சு. உங்க பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள், ஏன் சின்ன பிள்ளைகளே, சில பிள்ளைகள் பெற்றோரை குறித்து சொன்ன சாட்சிகள் வேதனை. அம்மா அப்பா சண்டை வரும், பிள்ளைகள் பார்த்துட்டு நாளை பிள்ளைகளும் என்னவா செய்யப்படுறாங்க, அவங்களும் பார்த்தா செய்யப்படுறாங்க. எங்கட அம்மா, எங்கட அப்பா அம்மா கடிச்சப்ப நானும் உனக்கு அடிக்கிறேன் பாரு. நாம கட்டுக் கொடுக்கிறோம் பாருங்க பிள்ளைகள், வீட்டுல பிள்ளைல வச்சுக்கொண்டு அவர் இவரையெல்லாம் குறை சொல்ற பிள்ளைகளும் அந்த ஆவிலே வளருது பாரு. எங்க பக்தி வித்தாரு, நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, எஸ் என்னுடைய அம்மாவும் அப்பா உண்மையான ஒரு தேவடைய மனசு சொல்ல முடியும். ஓஹோ ஒருவேளை நீங்க சொல்றீங்க பாஸ்டர் இட் இஸ் கரெக்ட் பட் இட் இஸ் வெரி ஹார்ட். நான் கேட்கிறேன், நமக்கு எல்லாமே நமக்கு இலகுவாக இருக்கணும்னு நாம் விரும்புறவர்கள் தான். காரை ஓடிட்டு வந்தா எங்க கிட்ட இருக்கு, எங்க கிட்ட இருக்குது அங்க கொண்டே பார்க்கணும். எங்கேயாவது வீட்டுக்கு போனா லிப்ட் இருக்கா ஏறது, இலகுவாக நாம் எது எல்லாமே நமக்கு பரலோகம் போட்டு இலகுவான பாதை பாதை பாக்குறோம் பாருங்க. இயேசுவை இல்லாம வேறாவது வழி இருக்குதா, ஏதோ பரலோகத்துக்கு போற பாதை இடுக்கவும் நெருக்கமாக இருக்க அதன் வழியா பிரவசிக்கிறவர் சிலர் எழுதப்படுது, அவர் வேறாவது வழி இருக்கா வாசல் இருக்கா தடவரம் பாருங்க. ஏதோ சுகமா போ, என் பாவங்களை விட்டு நான் மனம் திரும்பமான இப்படியே பல்லத்து போடும், லீவ் மீ. பிள்ளைகள் பெற்றோரை கொடுத்த சாட்சியம், சாட்சி முதலாவது வீட்டில் ஆரம்பிக்கணும். நம்பர் டூ எருசலேம், அடுத்து எங்க யூதேயா. யூதேயா எதை கொடுக்க தெரியுமா, யூதேயா சபை. என்ன கேளுங்க, உங்க சபையில உங்களை பற்றி மற்றவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ பாஸ்டர் எனக்கு மற்றாக்கள் என்ன சொல்றாங்களோ பற்றி கவலையே இல்லை. என்ன அறிஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார், நான் அவருக்கு சாட்சி தானே, மனுஷனுக்கு சாட்சி இல்லையே, நான் அவருக்கு தானே சாட்சி. இப்படி சொல்றது ஆவிக்குரியது போல தோடும், ஆனா இட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய தோட்டம் அடிக்கிறது எல்லாம் ஆவிக்குரிய போல அல்ல. நம்மை குறித்து சபையில இருக்கிறவர்கள் சொல்லணும், எஸ் ஹி இஸ் அ மேன் ஆஃப் காட், ஹி இஸ் அ சி இஸ் அ வுமன் ஆஃப் காட். இஸ் ட்ரூ, இஸ் ட்ரூ. சிலதில் சொன்ன மசாலா இது எருசலேம் யூதேயா, வாட் இஸ் தி நெக்ஸ்ட், சமாரியா. வாட் இஸ் தி சமாரியா, வேர் வி லிவ், நாம் எங்கே வாழ்கிறோம், நான் வசிக்கிற சமூகம், நான் வாழ்கிற சமுதாயம். நீங்க இருக்கிற சிட்டியில என்ன சொல்றாங்க உங்களை குறித்து, எஸ் வி ஆர் கோயிங் டு தி சர்ச். சொல்ற நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வாழ்கிற சித்தியில உங்களால தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா தூஷிக்கப்படுதா, நீங்கள் வாழ்கிற சித்தியில நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் தைரியமாக நாம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை சாட்சியாய் சொல்ல முடியுமா. நெக்ஸ்ட் அடுத்த என்னங்க, அதுக்கு பிற்பாடுதான் கடைசி என்னவா இருப்பீங்க, சாட்சியா. என்ன கருமையானவர்களே, நாம் சாட்சியாய் வாழ பரிசுத்தாவுடைய பலம், பரிசுத்தாவுடைய நிரப்புதல் வேண்டும். இவைகளை நம்முடைய சுய பலத்தினால், நம்முடைய மாமிச பலத்தினால் நாம் செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அப்படியானா நமக்கு ஏன் பரிசுத்தாவுடைய ஆண்டவர் அனுப்புவர்? தேவ ஆவியோடைய பலத்திலே தான் நாம் வீட்டிலும் சபையிலும் நம்முடைய சமூகத்திலும் உலகத்தின் கடைசி விடுத்தும் நாம் சாட்சியாக இருக்க முடியும். பிசா சொல்லுவான், நீ சாட்சியா இருக்கலாது, நீ இப்படியே பாவச்சியத்தில் புரள வேண்டிய நோ நோ நோ. ஐ டெல் யூ பீப்புள், ஐ டெல் யூ ஆஸ் அ சர்வன்ட் ஆஃப் காட், ஐ டெல் யூ அகார்டிங் டு தி ட்ரூத், யூ கேன் பி எ விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் இஃப் யூ ரிசீவ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்மை நிரப்பட்டுமே, நம்மையும் ஒரு சாட்சியாய் மாற்றட்டுமே, நாமும் சத்தியம் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான ஒரு ஒரு பலத்தை நமக்குள்ள தரட்டுமே, நமக்குள்ள இருக்கிற பாவங்களை நாம் மேற்கொண்டு அவைகளை முறியடித்து ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நாம் வாழணுமே. நமக்கு தேவை, இன்றைய தேவை, உடனடி தேவை, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. நான் இப்ப சொல்றேன், இப்ப நான் பரிசுத்தாவுடைய வல்லமை காய் ஆடத்துல பண்டாரப்பேன், ஆடத்துல நான் சொல்லிச்சிருக்கேன், பண்டாடுறேன். மை டீப்பஸ்ட் டிசையர், சபை இருக்கிற எல்லோர் பரிசுத்தாவால் இப்ப நான் பரிசுத்தாவுடைய நிரப்புதலுக்காக பண்டாட போறேன். அதுக்கு ஒரு காரியம், ஆவியான நிரப்பு பண்றதுக்கு ரெண்டு காரியம் முக்கியம். ஒண்ணு, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கணும். நம்பர் டூ, நமக்குள்ளே ஆவியால நான் நிரப்பப்படுற ஒரு தாகம். I have to have a great desire to fill with the Holy Spirit, by the power of the Holy Spirit. Ena kavuninga, what the Bible says? Thaagam ullavan nee thanneeru oottu. Thanneer, aavena koopidupenna solle. Yaar mel? Thaagam ullavan nee thanneerai oottu. Ekkadivu promise pannita. யாரு? ஆண்டவர். யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து தாகத்தின் ஆண்டவரே இன்றைக்கு என்னை நிரப்பவன், இன்றைக்கு நீர் என்னை நிரப்பவனும், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவன், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய புரட்சி ஏற்படுவன். நான் இப்படியே எந்த நாளைக்கு இருக்கிறது, நானும் ஏதாவது செய்யணும், நானும் ஏதாவது உமக்காக சாதிக்கணும், நானும் உமக்கு ஒரு வைராக்கியமான சாட்சியாய் வாழவனும், எனக்கும் உம்முடைய ஞானம் வேண்டும், எனக்கும் உம்முடைய வல்லமை வேண்டும், எனக்கும் உம்முடைய வரங்கள் வேண்டும். ஆண்டவரே என்னையும் உம்முடைய ஆவியார நிரப்பும், என்னை ஒரு வேற்று மனுஷனாக மாற்றும் அப்பா, என்னுடைய மாமிச சாயெல்லாம் மடிந்து போகட்டும், உம்முடைய சாய் எனக்குள்ள வெளிப்படட்டும், உம்முடைய ஆவியார் அறிவிக்கும்படி அவர் அபிஷேகம் பண்ணினார். வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ண தேவனுடைய சுட்டி தெரிந்தார். ஆண்டவர் இயேசுவை பார்த்தபோது பிசாசுகள் கதர்ந்தது. ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்த ஆவியாலே நிரம்பினவராக இருந்தார். ஒரு பாவம் அவரை மேற்கொள்ளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்த ஆவி நிரம்பினார். நிமிஷத்து நிமிஷம் பரிசுத்தம் வாழ்ந்த காரணம் தெரியுமா? அவர் பரிசுத்த ஆவினவர், நிரம்பினவர். இந்த ரகசியத்தை நாம் புரிந்தோம். அப்போ சொன்ன பகல் ஆவியர் நிரம்பின், ஆவிதான் விக்கிரகங்களை பார்த்தபோது சின்னங்கொண்டாலும் நாம் பார். இந்த கருமானவர்களே, ஆவியானவருடைய பலம் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை, பரிசுத்த ஆவியுடைய பலம். இன்றைக்கு ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் தாகமுள்ள ஆத்மாவை நிரப்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். Shall we all stand up please? நாம் எல்லோரும் எழுந்திருப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். Please stand up everybody. Now we are going to pray for the power of the Holy Spirit. We need the power of the Holy Spirit to be a witness of Christ in this world. நாம் இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ நமக்கு பரிசுத்த ஆவியோடு என்ன கருமான சிஸ்டர் பிரதர், நீ ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடிக்கடி தள்ளாடுறாய் தெரியுமா? அல்லது ஏன் குந்தி குந்தி நடக்கிறாய் தெரியுமா? உனக்குள்ளே பரிசுத்தாவுடைய பலம் இல்லை. ஓ, பரிசுத்தாவுடைய பலம் உள்ளவன் அவனோட பராக்கிரமசாலியா இருப்பான். பாரு, எதை கண்ணு சோர்ந்து போமாட்டான், எதைக்கண்டும் பின்னடையமாக அவன் தைரியமாய் உண்ண வரிக்கொண்டே இருப்பான். காரணம், அவனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த அவருடைய பலமே அல்லாமல் வேறொன்று.